கிறிஸ்தேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுனுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ மீண்டும் இந்த பரிசுத்த ஆராதனையில நாம கலந்து கொள்ளவும் தேவனை நோக்கி நம்முடைய துதிகளை நன்றிகளை மேற்கொண்டு நம்மை வழி நடத்துவதற்கு தேவையான விண்ணப்பங்களை ஏறெடுக்க தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த நல்ல நாளில் இந்த வாய்ப்பின் மத்தியில கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் நாம் கடந்து வந்திருக்கிற காலத்திற்கே உரிய ஒரு சில வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். சோ இந்த தலைப்பு ரொம்ப பரிச்சயமான தலைப்பு. இது தலைப்பிலேயே ஏற்கனவே நாம பாடங்கள் நாம கேட்டிருப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்படுதல், பீயிங் க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்படுதல். சோ கிறிஸ்துவோடு சிலுவையில அறையப்படுறதுனா என்ன, எந்த விஷயங்கள், இதெல்லாம் நாம் ஏற்கனவே நம்ம அங்க கேட்டுருக்கிறோம். ஆனாலும் இந்த காலத்துல பஸ்காவை நெருங்குற இந்த காலத்துல நாம் மேலும் மீண்டும் இந்த தலைப்பை தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக கிறிஸ்துவே சூக்குள்ளான நம்மை நம்முடைய சிந்தையை புதுப்பித்துக் கொள்ளும் வகையில நம்மளுடைய கான்சக்ரேஷன், நம்முடைய ஒப்பு கொடுத்தல், அதைய புதுப்பிக்கும் விதத்துல எம்மாதிரியான உடன்படிக்கைக்குள்ள நம்ம பிரவேசிச்சிருக்கிறோம், நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளும் வகையில இது அமையும் என்று விசுவாசிச்சு இதை நாம இன்னைக்கு பார்க்கலாம். நாம தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னை அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
சோ இங்க அப்போஸ்தல் பவுல் அவரே நம்முடைய மூத்த சகோதரர். சோ நம்மை போலவே நமக்கு முன்னால் கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுடைகளை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கையில பிரவேசிச்சு மரண பரியந்தம் தன்னுடைய உடன்படிக்கையில உண்மையா இருந்து ஜெயம் கொண்டவர். சோ அவர் ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள், நாம நோக்கி பார்க்கிறதுக்கு அவர் ஒரு அருமையான முன் உதாரணம். சோ அவர் கிறிஸ்து இயேசுவினுடைய அடிச்சுடைகளை பின்பற்றும் அந்த ஜீவியத்தை பற்றி அவர் பேசும்போது, கான்சன்ட்ரேட்டட் லைஃப் பற்றி அவர் பேசும் பொழுது ஒரு அடையாள வார்த்தையை அங்க பயன்படுத்துறார். என்ன பயன்படுத்துறார்? சோ அந்த கான்சன்ட்ரேட்டட் லைஃப், அர்ப்பணித்திட்ட ஜீவியம், அந்த ஜீவியத்தை பற்றி பேசும் போது ஒரு அருமையான அடையாளம் அங்க பயன்படுத்துறோம். அந்த அடையாளம் என்னன்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதான் அடையாளம். இந்த அடையாளம் தான் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியம் பத்தி பேசுறார். தான் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறேன், எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு பிரியப்படுகிறேன், வாழ்வேன் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கை கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை அப்படி சொல்றார். சோ அது அந்த கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு, உண்மையான கிறிஸ்டியன் லிவிங், உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்தை அவரு சிலுவையில அறையப்பட்ட வாழ்க்கை என்று அடையாளமாக அங்க பேசுறார். சோ அவர் நம்முடைய மூத்த சகோதரன் மாத்திரம் இல்ல, கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரதிநிதி மாதிரி. சோ அவரு நாம் எல்லோரும் கூட பிரவேசித்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு அவர் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். சோ அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அவரை போலவே அவருடைய முடிவுகளை எடுத்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை போலவே ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முடிவெடுத்திருக்கிற நம்முடைய சிந்தையும் கூட அது அருமையா வெளிப்படுது. சோ நாம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சுருக்கமா அப்போஸ்தல் பார்வையில அவருடைய வார்த்தையில நாம் சொல்லிட்டோம்னா, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறியப்பட்டுட்ட அந்த வாழ்க்கை. சோ இந்த வார்த்தை இன்னைக்கு நாம மெடிடேட் பண்ணோம். சோ பாஸ் ஓவர் டைம், கர்த்தரேசுனுடைய கடைசி நாட்கள், கடைசி வாரம், கடைசி சில மணி நேரங்கள், அவருடைய கடைசி அந்த சிலுவை மரணம், இதையெல்லாம் பற்றி பேசும் பொழுது சிலுவை, சிலுவையினுடைய காட்சிகள், அது சம்பந்தப்பட்ட அவருடைய வார்த்தைகள், போதனைகள், இதெல்லாம் நம்ம பார்க்கிற இந்த தருணத்துல நாம ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், நாம் எப்பொழுதுமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எப்பொழுதுமே நினைவுல வைக்க வேண்டிய அந்த ஒரு விஷயத்தை மீண்டும் நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். சோ கர்த்தர் இயேசுவோடு கூட சிலுவையில அறையப்பட்ட மாதிரியான வாழ்க்கை தான் அப்போஸ்தலர் பவுல் வாழ்ந்தார், அதே போன்ற வாழ்க்கையில தான் நாம வாழ்வதற்கு அங்க பிரவேசிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிலுவையில அறையப்படுறதனுடைய அர்த்தம் நாம அங்க புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த அடையாளமான வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஃபிகரேட்டிவ் க்ரூசிஃபிகேஷன், அடையாளமா நிஜத்துல இருக்குது, அடையாளமா சிலுவையில அறையப்பட்டிருக்கிறதுனா என்ன நம்முடைய வாழ்க்கையில? சோ இதை நாம புரிந்து கொள்ளணும்னா அந்த நிஜத்துல சிலுவையில அறையப்பட்டதனுடைய பாடுகள் நாம புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். ஏன்னா அடையாளம் இருக்கு, அது நிஜத்துல கூட அங்க சம்பவிச்சிருக்குது. சோ அடையாளமா சிலுவையில அறையப்பட்டதுனா எப்படி இருக்கும் புரிந்து கொள்ளணும்னா, நிஜத்துல சிலுவையில அறையப்பட்டா எப்படி இருக்கும் அது நாம அங்க போய் அங்க பார்க்கணும். சோ அப்போ இந்த நிஜத்துல சிலுவையில அறையப்படுறது நெஜத்துல சிலுவையில அறையப்படக்கூடிய விஷயத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்புமைப்படுத்தி அப்போஸ்தலர் பவுல் அங்க பேசிருக்கிறார். அப்படின்னா நெஜத்துல சிலுவையில அறையப்பட்டா என்னெல்லாம் சம்பவிக்குமோ அவைகள் அத்தனையுமே நம்மளுடைய அந்த நிழல், அந்த அடையாளமான சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையில கூட சம்பவிக்கும். அந்த ஒற்றுமை இருக்கிறதுனால்தான் அவர் நம்முடைய ஜீவத்துக்கு ஒரு அருமையான அடையாளமா நிஜமாகவே சிலுவையில அறையப்படுவதை அங்க எடுத்து அவர் பேசுறார். ஒரு சிலுவையில அறையப்படுவதனுடைய விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இது புதுசு இல்ல உங்களுக்கு, ஆனா மற்ற சில புது சகோதரர்களுக்கு ரொம்ப உதவியாக அங்க இருக்கும். ஆக்சுவலா க்ரூசிஃபிகேஷன் அதுல என்ன சம்பாதிக்கும், உண்மையிலே சிலுவையில அறையப்படுறதுன்னா அதனுடைய பாடுகள் என்ன, அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு சம்பவம், எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா இருக்கும் சம்பந்தப்பட்டவங்க, யார் சம்பந்தப்பட்டவர், சிலுவையில அறையப்படுறவர், அது எப்படிப்பட்ட ஒரு பாடு, அதுல நிஜமாக என்னென்ன பாடுகள் அங்க இருக்கும், ஒரு வேலை சில என்ன சொல்றது நம்மளுடைய ஆச்சரியப்படுற மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்கும், பட் அது நம்ம ஒதுக்கி வைக்கலாம். மற்றது மாதிரி இருக்காது, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் சிலுவையில் அறையப்படுறது, அதெல்லாம் ஓகே. பட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, சிலுவையில அறையப்படுறது எப்படியோ அப்படித்தான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி நடக்கிற நம்முடைய ஜீவியம் இருக்கும். அப்படித்தான் அப்போஸ்தலர் பவுல் அந்த வார்த்தையில அங்க சொல்றோம். சோ இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உண்மையிலே புரிந்து கொள்ளணும்னா, உண்மையிலேயே சிலுவையில் அறையப்படுறது எப்படி இருக்கும் போய் பார்க்கணும். சோ அங்க இருக்கக்கூடிய சில விசேஷமான அம்சங்கள் நாம் எடுக்கணும். சோ அந்த அம்சங்கள் படி நம்முடைய வாழ்க்கையை நாமோ அர்ப்பணிச்சிருக்கிறோம் புரிந்து கொள்ளணும். சோ அது மேன்மேலும் அதுல உறுதியா இருக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். சோ சிலுவையில் அறையப்படுறது அதை பத்தி கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியில அங்க பேசலாம் நாம. சோ சகோதர சகோதரிகளே, ஆக்சுவலா அது ஒரு தண்டனை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிலுவையில அறையப்படுவது என்பது ரோம சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த போது அவர்களால் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மரணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தண்டனை, மரண தண்டனை, ஒரு விதமான மரண தண்டனை தான் க்ரூசிஃபிகேஷன். சிலுவையில கைகள்ல காணிகள், காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டு மரணத்துக்கு அப்படியே விட்டு விடுது. சோ இது ஒரு மரண தண்டனை. நெக்ஸ்ட், இந்த தண்டனை ரோமர்கள் யாருக்கு செஞ்சு வச்சுட்டாங்க, யாருக்காக ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா, அவர்களுடைய குடிமக்களுக்கு இல்ல, மாறாக அந்நியர்கள், அந்நியர்கள், மெயினா வந்து அது அந்நியர்கள், ரோம சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சிட்டிசன்ஸ்க்கு இல்ல, ரோமன் சிட்டிசன்ஸ் அந்நியர்களுக்காக வச்சிருக்கிறாங்க. ஆனா ரொம்ப முக்கியமா கிரிமினல்ஸ் அதுல போடுவாங்க, பெரிய மோசமான குற்றங்கள் செய்தவங்களை அங்க போடுவாங்க. சோ அது அந்நியர்களுக்காக, பெரிய குற்றங்கள் செய்தவங்களுக்காக விசேஷமா ரோமர்கள் அறிமுகப்படுத்தின ஒரு தண்டனை. அதனால யாராவது சிலுவையில போறப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அவமான சின்னம் சம்பந்தப்பட்ட நபருக்கு, யார் சிலுவையில போடப்படுறாங்களோ. சோ இது ரோமர்கள் காலத்து வழக்கத்துல அங்க இருந்தது என்று நாம அங்க பார்த்தோம். சோ அப்போ எப்படி இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்கு மத்தியில சட்டம் திட்டம் எல்லாம் இருக்கு, இன்னைக்கு யாராவது குற்றம் செஞ்சுட்டு அவங்களை தூக்கில போடுறாங்களோ, அதே போல சிலுவையில் வந்துட்டு என்னது, அது வந்து ஒரு ரோமர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தண்டனை. ஆனா அந்த தண்டனை கொஞ்சம் பெரிய படிச்சவங்க கிட்ட நாம கேட்கும் போது, ஸ்காலர்ஸ் கிட்ட, சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கிறவங்க கிட்ட கேட்டோம்னா, மனிதனை தண்டிக்கிறதுக்கு எவ்வளவோ முறைகள் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இந்த உலகத்துல. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல தூக்கு தண்டனை இருக்கலாம், சில மேற்கத்திய நாடுகள்ல ஷாக் வச்சு கரண்ட் கொடுத்து மறிக்க வச்சிருவாங்க, மரண தண்டனை நிறைய வச்சிருவாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் சமயத்துல ஜிலட்டின் அறிமுகப்படுத்தினாங்க. ஜிலட்டின்ங்கிறது ஒரு பெரிய பிளேடு, தலை வச்சுட்டு படுத்து கிடப்பார், அந்த பிளேடு மேல இருந்து அவதான் இறங்கிட்டு போகும், இறங்கிட்டு போகும்போது தலை தனியா இருக்கும். சோ அது ஜிலட்டின், அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தான் பிளேடுக்கெல்லாம் வருது ஜிலட், ஏன்னா அவ்வளவு ஷார்ப்பா கட்டணும். ஜிலட்டின் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல அது அறிமுகப்படுத்தினோம், அது ஒரு மரண தண்டனை கொடுக்கற விதம். சில தேசங்கள்ல பாய்சனஸ் கேஸ் விஷவாயு கொடுத்துட்டு மறிக்க வச்சிருவாங்க. சோ இதெல்லாமே மனுஷன் மனுஷனே மேல தண்டனை நிறைவேற்றுவதற்கு அறிமுகப்படுத்தின விஷயங்கள் தான். அது போல இன்னொன்று தான் இந்த சிலுவையில அறையப்படுறது. ஆனா என்ன விசேஷம்னா, இந்த மற்ற தண்டனைகள் எல்லாவற்றிலும் பார்க்கலாம், சிலுவையில் அறையப்படுறது என்பது மாதிரி ஒரு கொடூரமான தண்டனை இதுவரைக்கும் பூமியில யாருமே அங்கு அறிமுகப்படுத்தினதில்லை. பார்க்கறதுக்கு உனக்கு கஷ்டம் இல்லாத மாதிரி தெரியும், தூக்கில போட போறது மாதிரியோ, தலையை துண்டிக்கிறதுல இருக்கிற மாதிரியோ, கரண்ட் கொடுக்கறது மாதிரியோ இருக்கிற கஷ்டம் இதுல இருக்கிற இல்லாத மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த சிலுவையில் அறையப்படுறதுல தான் உச்சக்கட்ட கஷ்டம் ஒரு மனுஷன் வந்து அனுபவிப்பார். அது வரலாற்று ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, மருத்துவ ரீதியா கூட நிறைய பேர் அதை ஆராய்ந்து பார்த்து கட்டுரை எல்லாம் எழுதுறான். ஒரு மனுஷன் சிலுவையில தொங்குனார்னா ரோம வழக்கத்தின்படி எவ்வளவு கஷ்டம் அவருடைய சரீரத்தில் அவர் அனுபவிப்பார், எவ்வளவு நாட்களுக்கு அனுபவிப்பார் தெளிவாங்க, அதை பத்தின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ இது ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை தான். ரொம்ப சுலபமா நாம சொன்னா விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கையில ஆணி அடிச்சிருப்பாங்க, ரெண்டு கையில, காலில் ஆணி அடிச்சிருப்பாங்க, சோ உடல்ல வந்துட்டு இந்த மூணு இடங்கள்ல ஆணி அடிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அப்போ இப்படி ஆணை அடிக்கப்பட்ட நிலைமையில அவங்க சிலுவையில தொங்க விடப்படுறாங்க. நெக்ஸ்ட், வேற எங்கேயுமே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வைட்டல் ஆர்கன்ஸ்ல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எந்த வைட்டல் ஆர்கன்ஸ்னா முக்கியமான உடல் உறுப்புகள், இருதயம், மூளை, லங்ஸ், சோ இந்த மாதிரி முக்கியமான உடல் உறுப்புகளுக்கு எந்த பாதிப்புமே அங்க இருக்காது. சோ அப்போ ஆரோக்கியத்தோடு இருப்பார், எந்த கஷ்டம் இல்லாம இருப்பார். ஒரே விஷயம், கைகளிலும் காலிலையும் ஆணைகள் அடிக்கப்பட்டு அங்க தொங்க விடப்பட்டிருப்பார். சிங்கமான நிலைமையில அவரை தூக்கி நிறுத்திடுவாங்க அந்த சிலுவையில. இப்ப என்ன நடக்கும் அந்த கைதிக்கு, அந்த தண்டனையில அவர் தொங்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா அவரு ஒரு பெரிய வெயிலினுடைய உஷ்ணத்தை சகிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பகல் முழுக்க துணிகள் இல்லாத அந்த அவருடைய சரீரத்தின் மேல வெயிலினுடைய கொடுமை வந்துட்டு அங்க இருக்கும். சாதாரணமா ஒரு நல்ல வெயில்ல ஒரு மணி நேரம் நம்ம நடந்தாவே நமக்கு டயர்னஸ் தெரியும். ஆனா இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட நவர முடியாது, வேற வாய்ப்பே இல்லை, அப்படியே சிலுவையில தொங்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா கைகள்லயும் காலையும் ஆணி அடிச்சாச்சு, சிலுவையை தூக்கி நிறுத்தியாச்சு, இவர்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த வெயில்ல அப்படியே அவருடைய பேர் பாடி எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அப்படின்னா அவருடைய வெற்று சரீரம் அந்த வெயிலுக்கு காட்டப்பட்டிருக்கும். சோ இந்த வெயில் உஷ்ணமாக உஷ்ணமாவது ரொம்ப பெரிய ஒரு கொடுமை இருக்கும். அந்த தருணத்துல டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெயிலினுடைய கொடுமையினால ஒரு வினோதமான ஒரு காய்ச்சல் அந்த கைதிக்கு அங்க வரும். அது அவருடைய தலையை முற்றிலுமாக பாதிக்கும் அந்த காய்ச்சல். சோ அந்த காய்ச்சல் கண்டிப்பா எல்லா கைதியும் அனுபவிச்சாலும் சிலுவையில தொங்கும் போது. சோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா அங்க இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ இப்படித்தான் தொங்கிட்டே இருப்பார். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, சிலுவையினுடைய மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, சகோதர சகோதரர்கள் கொஞ்சம் ஆழமா தான் போய் பார்க்கும். ஒட்டுமொத்த சரீரத்தினுடைய கனம் அந்த வெயிட் ஒரு 3.3 பாயிண்ட் தான் தாங்கி இருக்கும் இல்லைங்களா. ரெண்டு கை கால், கையில எங்க ஆணி அடிப்பாங்க? இங்க இல்ல, இங்க. சோ கர்த்தரியே சுக்கர் அங்கத்தை அடிச்சுட்டாங்க. சோ அந்த 3 பாயிண்ட்ஸ்ல ஒட்டுமொத்த சரீரத்தினுடைய கனமும் தொங்கிட்டு இருக்கும். அப்ப அந்த இடங்கள்ல எவ்வளவு வலி ரணம் இருக்கும் நீங்க பார்க்கணும். ஒரு ஒரு கொஞ்சம் அசைஞ்சாருனா அது அவருக்கு குறுக்க உச்சக்கட்ட வேதனை. ஏன்னா தொங்கிட்டு இருக்கிறார் ஆணியில. அந்த 3 பாயிண்ட்ஸ்ல தான் அந்த ஒட்டுமொத்த வெயிட்டும் இழுத்துட்டு இருக்கும். ஒரு அந்த ஷேக் ஆச்சுன்னா அது கொடுக்க அவருக்கு பயங்கரமான வலி. அப்படியே அவர் தொங்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட், முக்கியமான உடல் உறுப்புகள் எந்த காயமும் இல்லாதனால, எந்த பாதிப்பும் இல்லாதனால அவ்வளவு சீக்கிரத்துல அவர் சாக மாட்டார். அது ரொம்ப முக்கியமானது. சர்வசாதாரணமா ஒருத்தரை சிலுவையில தூக்கி போட்டுட்டாங்கன்னா கிரிமினல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சராசரி ஆரோக்கியம் உள்ள மனுஷன் கிட்டத்தட்ட 5 நாள் எல்லாம் உயிரோட தொங்குவார். சாக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். 5 நாள் உயிரோட அப்படியே தூங்கும். காரணம் என்ன? முக்கியமான உடல் உறுப்புகள் என்ன ஆகல, அங்க பாதிக்கப்படல. சோ மரணம் அவ்வளவு சீக்கிரத்துல சம்பவிக்காது. சோ அவரு தொங்கிட்டு இருப்பார். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, வெயில் கொடுமை இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் எப்பயும் போலவே. அது சரீரத்துல அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசி சொட்டு சக்தி இருக்கிற வரைக்கும் அவங்க தொங்கிட்டு இருப்பார். அப்ப கடைசியில் அப்படியே ஜீவன் ஒரு 5 நாளாவது உயிரோட அங்க இருக்கும். 5-6 நாள்ல சராசரியா ஒரு மனுஷன் அங்க சிலுவையில இருப்பார் என்று அங்க சொல்றாங்க. சோ அப்போ என்னன்னா, இந்த கொடுமை ஒரு இவ்வளவு நாள் அங்க தொங்கிட்டு அங்க சகிக்கணும். ஒருவேளை ஒரு உடம்புல ஏதாவது காயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். இயெல்லாம் முக்க ஆரம்பிச்சிடும் நாளாக. நெக்ஸ்ட் சிலுவையில தொங்க போறதெல்லாம் எப்பயுமே பட்டணத்துக்கு வெளியே மலை பிரதேசத்துல. சோ அங்க ஒருத்தரை போட்டோம்னா தழுகுகளுக்கெல்லாம் நியூஸ் போயிடும். சோ அப்போ அவர்கிட்ட சரீரத்துல அந்த அவருடைய அசைவுகள் நின்றுக்கிற அந்த தருணத்துல அவர் உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, கழுகுகள் கொஞ்சம் கொஞ்சமா முன் வந்து பார்த்து அவரை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு இருக்கு. இதெல்லாத்தையோட முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லலாம், அந்த சிலுவையில இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் என்னன்னா, அவர் என்ன மாதிரி குற்றத்துக்காக சிலுவையில போட்டாருங்கிறத என்ன பண்ணிடுவாங்க, தலைக்கு மேல அடிச்சு வச்சிடுவாங்க. இந்த மனுஷன் இந்த குற்றம் செஞ்சுட்டான், அதனால ரோம சட்டத்தின்படி இந்த மரணத்தை கொடுத்துருக்கிறோம். சோ அவரு குற்றவாளி, இந்த குற்றம் செஞ்சதுனால போட்டுடுக்கிறோம். சோ இப்ப இது பட்டணத்துக்கு வெளியில நடக்கும், சிலுவையில அறையப்படுறது. கத்திரேசு விஷயத்துல கொல்கத்தா பட்டணத்துக்கு வெளியே. சோ இப்ப பட்டணத்துக்கு வெளியே அப்படின்னு சொல்லும் பொழுது போதூர வர வழிபோக்கர்கள் அங்கிருப்பாங்க, ஹைவே. சோ அப்போ இந்த அந்நியர்கள் பாப்பாங்க, என்னடா இப்படி ஒரு மனுஷன் இங்க இருக்கிறார், ஓ இந்த ரோம சட்டத்தின்படியான தண்டனை, ஓஹோ. பக்கத்துல போய் பார்ப்பாங்க, அவர் என்ன குற்றம் செஞ்சிருக்கிறாரு பாப்பாங்க. அந்த குற்றத்தை படிச்சுட்டு அந்த குற்றம் எப்படியும் குற்றம் தானே. சோ அப்போ அவரு அப்படியே அவரை சபிப்பாங்க, அவரை திட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா மென்டல் லாங்குவேஜ் அப்படின்னா, அவருக்கு சரீரத்தில் எவ்வளவோ உபத்திரவங்கள் இருக்குது, ஆனா அவர் செஞ்ச குற்றத்தை வச்சு அவரை தரக்குறைவான வார்த்தைகளையோ அவர் மனசு உணரும் கூடியான வார்த்தைகளோ அங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்லும் பொழுது அது அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் டெஸ்டிங்கா அங்க இருக்கும். சோ இது வந்துட்டு அவர் கூட அங்க இருக்கிற ஒரு கஷ்டம். சோ இது இது பாருங்க, இது மாதிரி எந்த ஒரு மரணமுமே இருக்காது. க்ரூசிஃபிகேஷன் சிலுவையில் அறையப்படுறது மாதிரி, தூக்கில போட்டா 1 நிமிஷம் தான், மூச்சு மாத்திரம் என்னன்னு போகும் அவ்வளவுதான். ஜிலட்டின்ல போட்டா 1 செகண்ட்ல தலை துண்டாயிரும், 1 செகண்ட்ல துண்டாயிரும் அவ்வளவுதான். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா 1/30 செகண்ட் இருப்பார் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். கஷ்டம் ஒண்ணும் இல்ல, முடிஞ்சு. எந்த கஷ்டமா இருந்தாலும் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளதான். ஆனா சிலுவையில் அறையப்படுறது அப்படி கிடையாது. ரொம்ப கஷ்டங்கள் ரொம்ப நாளுக்கு நீடிக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அங்க அவர் சாகும். அப்ப சிலுவையில் அறையப்பட்டவங்கள்கிட்ட இந்த விசேஷம் எல்லாம் இருக்கும். நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர்னால் அங்கிருந்து விலக முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்ன சொல்லாம்னா, அது ரோமர்கள்னால ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரணம், அந்த தண்டனை வாங்குறதே அவமானம். அதுக்கப்புறம் நிறைவேற்றும் போது நடக்கிறதெல்லாம் விடுங்க, அது வாங்கும் போதே அவமானம். நெக்ஸ்ட், அது வாங்கிட்டு அது சிலுவையில் அறையப்பட்டுட்டு அவரால் அங்கிருந்து ரிலீஸ் ஆக முடியாது, அப்படியே தொங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட், அப்படி தொங்கிட்டு இருக்கணும், ஒரு மணி நேரம், ஒரு நாள், ரெண்டு நாள் இல்ல, அதிகபட்சத்துக்கு காலத்துக்கு நிக்கணும், அஞ்சு நாள், ஆறு நாள் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அந்த டியூரேஷன், அந்த தண்டனை, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த கால அளவு ரொம்ப மிகப்பெரிய கால அளவு. அதுலயே இருந்து மறுக்கணுங்கிற ஒரே ஆப்ஷன் தான் அந்த கைது கிட்ட இருக்கும், தப்பிச்சு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படியே தொங்கி நெக்ஸ்ட், அது கூட ஒன்னா ஒரு ஒரு கஷ்டமா சேர்ந்துகிட்டே இருக்கும், சேர்ந்துகிட்டே இருக்கும், சேர்ந்துட்டே இருக்கும், எல்லா கஷ்டத்தையும் வாங்கி தொங்கிட்டே இருந்து கடைசியில ஜீவனை விடும். இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ணா பாருங்க, இந்த சிலுவையில் அறையப்படுற விஷயத்த நம்முடைய கிறிஸ்தவ ஜீவித்துக்கு அடையாளமா அப்போஸ்தலர் பவுல் பேசிருக்கிறதுனுடைய ஒற்றுமை நாம அங்க புரிந்து கொள்ளணும். சோ நாம வந்து கிறிஸ்தவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அந்த சிலுவையில் அறையப்படுறதுனுடைய அத்தனை அம்சங்களும் நம்முடைய இந்த ஜீவியத்துல வெளிப்படும். நாம சந்திப்போம், நாம உட்பிரவேசிப்போம், அது ஒண்ணுதான் நமக்கு ஆப்ஷன், அது ஒண்ணுதான் நமக்கு வாய்ப்பு, வேற சிந்திக்கிறதுக்கு வேற இல்லவே இல்லை. அதெல்லாம் நாம இருந்துட்டு மரண பரிந்தம் அதுலயே இருந்து சாகணும். இதுதான் அந்த ஒப்புமை. சோ அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஒரு சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அங்க இருக்குது. நாம பார்க்கணும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஏற்கனவே இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு. ஆனா கர்த்தர் இயேசு விஷயத்துல கொஞ்சம் வித்தியாசம் இல்லைங்களா? அவர் எப்போ எத்தனை மணிக்கு சிலுவையில் அறையப்படுறார்? காலையில 9 மணிக்கு. எப்போ ஜீவன் விட்டுடுறார்? சாயங்காலம் 3 மணிக்கு. அப்ப எவ்வளவு மணி நேரம் தொங்கி எடுக்கிறார்? ஒன்லி ஒரு 6 மணி நேரம். இத்தனைக்கு அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன். ஆக்சுவலா பிலாத்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், கர்த்தர் இயேசு 6 மணி நேரத்துல சிலுவையில மரிச்சது. ஏன்னா சராசரியா சாதாரண மனுஷன் 5 நாள்ல நீடிப்பார், ஆனா கர்த்தரே அவ்வளவு நீடிக்கல, தேவன் அனுமதிக்கல அப்படி சொல்லுவோம். கரெக்டா? சோ என்ன காரணம், ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம், கர்த்தரே ரொம்ப நேரம் அதுல நீடிக்கல, அவசியம் இல்ல. அவருடைய அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகத்தின் மீட்புக்காக தன் ஜீவனை பலியாக கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு அவர் வந்துட்டார், அதுக்கு முன் வந்துட்டார், கொடுத்துட்டார், அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் 5 நாள் இருக்கணும், 6 நாள் இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரேஷன் கொடுக்கணும், ஆதாமுடைய நிகரான ஜீவனுக்கு தன்னுடைய நிகரான ஜீவன் அங்க கொடுக்கணும், அவ்வளவுதான். அது இப்படி நிறைவேறணும், இப்படி நிறைவேறணும் போதும், அவ்வளவு. சோ அது முதல்ல அது அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் என்னன்னா, லிட்டரலா நடந்த ஒரு உண்மை கத்திரேச விஷயத்துல பாருங்க, ஏன் ரொம்ப நேரம் நீடிக்கிறவங்க, அந்த சிலுவையில் இருக்கிறவங்க உடல் உறுப்புகள் எதுவுமே பாதிக்கப்படாது, படாம இருக்கிறதுனால நீடிப்பாங்க. ஆனா கத்திரேச விஷயத்துல ஒரு முக்கியமான ஆர்கன், ஒரு முக்கியமான உறுப்பு அங்க செயலிழந்து போச்சு. என்ன உறுப்பு அது? அவருடைய ஹார்ட், அவருடைய இருதயம் லிட்டரலா பஸ்ட் ஆச்சு. அப்படின்னா சொல்லர்த்தமாவே அது வெடிச்சது, அது செயல் இழந்து போச்சு. எந்த தருணத்துல இழந்து போச்சு எல்லாம் தெரியும், நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எஸ், பிதா தன்னை கைவிட்டுட்டார். அது எப்ப சிலுவையில் உணர்ந்தாரோ அந்த செகண்ட் அந்த பெஸ்டிங் அது சம்பவிச்சு. இல்லைங்க, வசனம் இருக்கு இல்லையா, வசனம் ஒன்று வாசிங்க. அவருடைய பாடுகள் பத்தி விசேஷமா பேசுற வசன பகுதி சங்கீதம் 22:14 வசனம்.
தண்ணீரை போல ஊற்றுண்டே, என் எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று.
என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே என்ன சிஸ்டர் ஊற்றிற்று இல்லைங்களா, உருகிற்று அங்க பாக்குறோம். சோ இன்னொரு வசனம் இருக்கு, அது எனக்கு இப்போ தெரியல. நீங்களே என் இருதயத்தை என்ன பண்ணுச்சு, பிளந்தது. அது ரொம்ப அருமையான வசனம், சொல்ல முடியுங்களா? நீங்களே என் இருதயத்தை பிறந்தது. பரவாயில்ல, ஆனா நீங்க நோட் பண்ணிக்கலாம். சோ அப்போ இந்த ரெண்டு வசனங்கள் இது வந்து அடையாளமா கர்த்தர் இயேசுனுடைய கஷ்டங்கள் பத்தி மாத்திரம் பேசல, நிஜமாவே அந்த விஷயத்துல நிறைவேறிட்ட ஒரு காரியம். நிந்தை அவருடைய இருதயத்தை பிளந்தது, அவருடைய இருதயம் மெழுகு போல உருகிடுச்சு. சோ அந்த லிட்டரல் பர்ஸ்டிங் அது நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே கெட்சமனேல அவருடைய கஷ்டம் எல்லாம் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு வியாபிலப்பட்டாருன்னா, இருதயம் ரொம்ப வேகமா துடிக்கிறதுனால ரத்த வியர்வை அவருக்கு அங்க வந்துச்சு. ரொம்ப பரிபூர்ண மனுஷனா இருந்தாலும் அவருடைய அந்த எனர்ஜி எல்லாம் அங்க போயிருக்கு. அதுக்கு மேல கர்த்தர் இயேசு விஷயத்துல ரொம்ப விசேஷம். சிலுவையில் அறியப்படுற ஒரு மனுஷனுடைய கஷ்டங்கள் நம்ம பார்த்தோம். இது மாதிரி டபுள் ட்ரிபிள் மடங்கு கர்த்தர் இயேசுக்கு அங்க இருந்திருக்கணும். ஏன்னா பிலாத்து கர்த்தர் இயேசுவை காப்பாற்றணுங்கிற அந்த எண்ணத்துல அவர் என்ன பண்ணிட்டார், முன்னாடியே அவரை முழுவதும் வாழ்நாள அடிக்க வச்சிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு பொதுவான ஒரு பொதுவா சிலுவையில் அறியப்படுற ஒரு கிரிமினலுக்கு நடக்காது. கர்த்தர் இயேசு விஷயம் அதுக்கு முன்னாடி அனுமதிக்கப்படும். சோ அப்ப அவருடைய சரீரம் முழுவதும் பிச்சை எடுத்துடுறாங்க. படத்துல எல்லாம் பாத்துருப்போம். அப்போ சரீரம் முழுவதும் காயங்கள், ஃபுல்ல காயங்கள், நல்லா நினைச்சுக்கணும். இந்த காயங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறார். நெக்ஸ்ட் எந்த பேருக்கும் முள்மூடி சூட்ட மாட்டாங்க. யாருக்கு தான் சூட்டிட்டாங்க? கர்த்தர் இயேசுக்கு தான் முள்மூடி நல்லா குத்திருக்கிறாங்க. உள்ள வரைக்கும் பயசாயிடுக்கு, உள்ள வரைக்கும் போயிடுது. அப்போ இவருக்கு இந்த கஷ்டங்கள் இருந்தது மாதிரி வேற யாருக்கும் இல்லை. இந்த சரீரத்துல தான் அவர் தொங்க போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, அவருக்கு இன்னும் கஷ்டம் ரொம்ப அதிகமா இருந்துடும். ஆனா இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா அவர் கடைசி கஷ்டம் தான் தேவன் என்ன என்ன பண்ணிட்டார், கை விட்டுட்டார். அது நினைச்ச போது லிட்டரலாவே அவருடைய இருதயம் அங்க நின்று போனது உண்மை. சோ அந்த சடன் டெத், உடனே அவர் மறிச்சதுக்கான அந்த காரணம் கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்துல. சகோதர சகோதரிகள், சோ அப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரே காரணத்துக்கு தான். சோ இது நம்ம பார்க்கணுமான, ஏன்னா இதுதான் நம்ம படிக்க வேண்டிய விதம். பைபிள்ல ஒரு ஒரு அடையாளத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா, அந்த அடையாளத்துக்கான ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை நம்ம எடுக்கணும், கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த அடையாளத்தை நல்லா ஆராயணும். சோ இங்க கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அடையாளமா சிலுவையில அறையப்படுறத சொல்லியிருக்கிறாங்க அப்போஸ்தலர் பவுல். இப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த சிலுவையில அறையப்படுறத போய் டீப்பா பார்க்கணும். பார்த்தோம்னா தெரியுது இந்த மாதிரி விஷயம், அது ஒரு சபிக்கப்பட்ட மரணம். அதுல அறையப்பட்டுட்டா மீள்வதற்கு வாய்ப்பு இல்லை, மீள்வதை பத்தி நினைக்க கூடாது. நெக்ஸ்ட் கஷ்டங்கள் கூடிக்கொண்டே போகும், கூடிக்கொண்டே போகும். அதையெல்லாம் எதிர்க்க முடியாது. அதுக்கெல்லாம் முறுமுறுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது அப்படியே மேல நிறைவேறும், நிறைவேற விடணும். வேற வழி இல்லை. சிலுவையில் இருக்கிற போது வேற வழி இல்லை, விட்டுத்தான் ஆகணும். சோ அப்புறம் இப்படி ரொம்ப நாளுக்கு இருந்து இறுதி மூச்சு வரைக்கும் இருந்து அப்படியே மறிச்சுப்போம். இதுதான் அந்த அடையாளத்தினுடைய முக்கிய அம்சங்கள். சோ சகோதர சகோதரிகளே, நாம் விசுவாசிக்கிறது அதனால தான். இதே அம்சங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறதுனால அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நான் கிறிஸ்தவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். சோ இப்ப நாம நம்முடைய ஜீவியம் சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம் என்று சொல்லும் பொழுது அதுல இந்த முக்கியமான அம்சங்கள் இருப்பதை நாம நினைவு கூறணும் இன்னைக்கு, அவ்வளவுதான். அப்ப சகோதர சகோதரிகளே, நாம வந்து எப்போ சிலுவையில் அறையப்படுறோம்? நாம் ஒவ்வொருவரும் அறையப்படுறதுனா என்ன? அப்படி அறையப்பட்டு இருக்கும் பொழுது நாம நம்ம மேல தேவன் அனுமதிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அந்த காரியங்களுக்கு மத்தியில நாம் எப்படி இருக்கணும், சோ இதுதான் இன்னைக்கு தியானிக்கணும். நாம் எப்போ சிலுவையில அறையப்படுறோம் அப்படின்னா எல்லாரும் என்ன பாயிண்ட் நம்ம சொல்லலாம், நாம் எப்ப சிலுவையில அறையப்படுறோம்? ஞான ஸ்நானம் சொல்லுவோம். பொதுவா எல்லாருக்கும் அந்த கருத்து தான் வருது. பட் ரசில் அந்த கருத்தை அவர் சொல்ல முன் வரல. சோ அதனால நான் அப்படியே முன் வச்சிருக்கேன் உங்களுக்கு. சோ அது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒரு தருணத்துல இருக்கும் அப்படின்னு ரசில் அவங்க சொல்ற. எக்ஸாக்டா சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஞான ஸ்நானத்துல தான். ஏன்னா ஞான ஸ்நானமே அப்படி சொல்ல முடியறதுல ஒரு வேலை அப்படின்னா, எல்லாருமே அந்த முழு உணர்வோட ஞான ஸ்நானம் மனசு இருக்கும். பட் அவருடைய தாற்பரம் வெளியே இருக்கிற அந்த தருணத்துல புரிஞ்சிருக்கிறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா பின்னால வெளியிடுவாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், அதை கரெக்டா பிடிப்பாங்க. நான் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா அந்த பாயிண்ட்ல தான் என்ன வராங்க, சிலுவையில அறையப்படுறாங்க. கர்த்தர் இயேசுவை பின்பற்றி இந்த தீமை நிறைந்த உலகத்துல சுயத்தை இருக்கணும், சிலுவை சுமக்கணும், அனுதினமும் அவருடைய அடிச்சுவடுகளை நினைச்சு நிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தினுடைய தாற்பயம் என்னைக்கு சரியா வருவாங்கிறாங்களோ, கரெக்ட் அந்த பாயிண்ட்ல அவங்க வந்துட்டு சிலுவையில அறையப்படுறாங்க. பட் கண்டிப்பா கான்சன்ட்ரேஷனுக்கு பின்னாடி அது வரும். பட் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சூழல், அதுதான் பிரதர் ரசூல் அங்க முன் வைக்கிறார். சோ அதே நான் உங்களுக்கு முன்னே அங்க வைக்கிறேன் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ நாம சிலுவையில் அறையப்படுறோம், நம்ம எல்லாரும் கூட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் அந்த சிலுவையில் அறையப்படுறது எதை குறிக்கும். நாம லிட்டரலா சிலுவையில் அறையப்படல, அப்போஸ்தல் பவுல் லிட்டரலா சிலுவையில் அறையப்படல. அவர் மரணம் எப்படி நடந்துச்சு, அவர் தலையை துண்டிச்சுட்டாங்க, அவர் லிட்டரலா சிலுவையில் அறையப்படல. பட் சொல்றார் நான் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், எந்த விதத்துல அப்படின்னா எந்த விதத்துல அவர் சொல்லிருக்கல, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பின்னால வாசனா அந்த வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, கெலாத்தியர் 2:20. நான் சிலுவையில் அறையப்பட்டாச்சு, நான் இனிமேல் பிழைத்திருக்கிறது இல்ல. ஆனா பிழைத்திருக்கிறார் எனக்குள்ள கிறிஸ்து மாத்திரமே. சரினா சொல்லலாம், சிலுவையில் அறையப்படுறோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்றாருன்னா நம்முடைய சுய சித்தத்துக்கு நாம் என்ன ஆகிறோம், முற்றிலும் மறிக்கிறோம், அவ்வளவுதான். மாறாக தேவன் சித்தம் எடுக்கிறதுல கர்த்தர் இயேசுவின் சிந்தை என்ன பண்ணிக்கிறோம், நமக்குள்ள தரிப்பிச்சு கொள்ளுகிறோம். சோ இந்த நிலைமைக்கு வந்தவங்க இனிமேல் தங்கள் சித்தத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, சிலுவையில அறையப்பட்டிருக்கிறாங்க தங்களுடைய பழைய. நான் அப்போஸ்தல் பவுல் சொல்லும் பொழுது நாம விசுவாசிக்கிறோம் அவர் தம் பழைய மனுஷன், பழைய சித்தம், பழைய விருப்பங்கள், பழைய எதிர்பார்ப்புகள், பழைய கோணங்கள், பழைய தியானங்கள், பழைய பிளான் எல்லாம் சொல்றார். இதெல்லாம் இனிமேல் ஜீவிக்காது, அதைத்தான் நான் சிலுவையில அரைஞ்சிட்டேன், நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு ஆணி வச்சு ஒரே அடி அடிச்சிட்டேன், அது நவருக்கு வாய்ப்பே இல்லை. நீ அப்போ நான் ஜீவிப்பேன், ஆனா எப்படின்னா எனக்குள்ள யார்த்தா கிடைத்திருக்கிறார், கிறிஸ்து. அப்படின்னா அந்த கிறிஸ்துவினுடைய அந்த சிந்தை அவருக்குள்ள. எந்த விதத்துல கிறிஸ்துவின் சிந்தை, தேவனுடைய சித்தம் செய்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை பத்தி நமக்கு தெரியும், கிறிஸ்துவின் சிந்தை என்ன இருந்துச்சு, பிதாவினுடைய சித்தம் செய்ய. சோ அப்ப ரொம்ப சிம்பிளா நம்ம சொன்னிட்டோம்னா, சோ சில வகையில அறையப்படுறது ஒருவேளை வசனம் கூட நம்ம சொல்லலாம் கரெக்டா, மத்தேயு 16:24 ஒருவன் தன்னை என்னை பின்பற்றி வர விரும்பிட்டா தன்னைத்தான் வெறுக்கிறது, தன் பழைய விஷயங்கள், பழைய சித்தங்கள், பழைய திட்டங்கள். பாருங்க இங்க எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் நம்ம சேர்க்கணும், புரிஞ்சுக்கொடுக்கு. நம்முடைய பழைய நியாயமான எண்ணங்கள், நியாயமான விருப்பங்கள், நியாயமான எதிர்பார்ப்புகள், இந்த நியாயமானது முன் வைக்கணும், அது முன் வைக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய சமயங்கள்ல கிறிஸ்தவர்கள், சில சமயங்கள்ல புது சிருஷ்டிகள் கூட நினைக்கிறதுக்கு என்ன எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம கிறிஸ்தவனுடைய சிந்தையில ஜீவிக்கிறதுனா பாவம் செய்யாமல் ஜீவிக்கிறது, பாவங்கள் செய்யறத நிறுத்திட்டு ஜீவிக்கிறது, அநீதி செய்யாம இருக்கிறது. இதுதான் கர்த்தர் இயேசுவினுடைய சிந்தையில இருக்கிறது, தேவ சித்தம் செய்யறது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அது இல்ல. அப்படி இருக்கணுங்கிறது உண்மை, கர்த்தர் இயேசுக்குள்ள வந்துட்டாலும் அப்படி இருப்பாங்க ஆரம்பத்துல, அது உண்மை. ஆனா தேவ சித்தம் செய்யறது என்பது நம்முடைய தீமையான அநீதியான நியாயமற்ற விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை மாத்திரம் ஒதுக்கி வைக்கிறது இல்ல, பல சமயங்கள்ல எதை கூட நியாயமான எதிர்பார்ப்பு, நம்மளுடைய பகுத்தறிவுக்கு ரொம்ப நியாயம் என்று தோன்றக்கூடிய விருப்பங்களா இருக்கலாம். நம்முடைய பகுத்தறிப்புக்கு நாம் இந்த காலத்துக்காக நிற்பது 100% நியாயம்னு தெரியும், சில சமயங்கள விடவே அத நம்ம பார்வையில் அது நியாயம், உண்மையிலே அது நியாயமான ஒரு விருப்பம். தேவனே அங்கீகரிச்சிருக்கிறார், தேவனே அனுபவிச்சிருப்பார். ஆமா, அது எந்த வித தப்பும் கிடையாது. ஆமா, அது நீதியான விஷயம்தான். ஆமா, ஆனா அது தேவனுடைய சித்தத்துக்கு அப்போ உகந்தது அல்லாததா இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் கூட தூக்கி வைக்கணும். ட்ரூ கிறிஸ்டிபிகேஷன் உண்மையிலேயே சிலுவையில அறையப்படுறதுடைய அர்த்தம். அப்போ அந்த சிலுவையில அறையப்படுறது நாம சொல்லணும் சகோதர சகோதரிகளே, நம்ம நாம் வெறுக்கிறது என்று நாம் சொல்றோம் பாருங்க, பேசுறோம் பாருங்க, படிக்கிறோம் பாருங்க, அதே விஷயத்தான் தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக. ஆனா அது நிரந்தரமா சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். அதனுடைய உண்மையான அர்த்தத்துல, உண்மையான தருணங்கள்ல அது வந்துட்டு அறையப்பட்டிருக்கணும். சோதனை வரும் வரைக்கும் நம்ம அப்படி இருப்போம். ஆனா சோதனை வந்த உடனே சிலுவையை விட்டு இறங்கி வந்து செயல்பட்டு மறுபடியும் போய் சிலுவையில ஒட்டிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ சுருக்கமா சப்ஜெக்டுக்காக அந்த டெபினேஷன் மாத்திரம் நம்ம சொன்னோம்னா, நம்முடைய முழு சித்தம் நம்ம விடும். அது நியாயமானதா கூட இருந்தாலும், நிறைய சமயங்கள நியாயமா தான் இது இருக்கும், நியாயமா தான் தெரியும் நமக்கு, அது நியாயம் கூட. ஆனா தேவன் ஒரு வேலை அவருடைய சித்தம் செய்யற விஷயத்துல அந்த நம்முடைய நியாயமான கருத்துக்களே தேவனுடைய கருத்துக்களை விட குறைவா இருக்கும் பட்சத்துல தேவன் அதை வேண்டாம்ட்டா சொல்லுவார். அப்போ முழு கான்பிடன்ஸ் தேவ சித்தத்தின் மேல வைக்கணும். அதுதான் கிருசிபிகேஷன். ஏன் நான் சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கலாம். இந்த சிந்தை முழுக்க நாம அந்த சிலுவையில கொடுக்கணும். சோ இதுதான் அந்த சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறதுனுடைய ஜீவியம் பாருங்க. அப்படி நம்முடைய நியாயமான எல்லா விஷயங்களையும் தேவ சித்தத்துக்காக மறிச்சது என்று நினைச்சிட்டு நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருப்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலுவையில பார்த்த எல்லா பாடுகளும் நம்ம வாழ்க்கையில அது வரும். அது மற்றவங்கள் பார்வையில ஒரு ஆசீர்வாதமான ஜீவியமா இருக்கு. இந்த உலகத்தின் பார்வையில, அந்த பெயர் சபையின் பார்வையில அது ஒரு ஆசீர்வாதமான ஜீவியமா தெரியாது. அது ஒரு கேவலமான கேவலத்துக்குரிய ஜீவியமா தோணும். லைஃப் லாங் இருப்போம் இப்படித்தான் பார்ப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் சகோதர சகோதரிகளை இதுல நிறைய போட்டுட்டோம்னா, எப்படி அவங்க லிட்டரலா பார்த்தோம்னா அவருக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ நம்ம உணரணும். சோ நம்ம என்னைக்கு ஒரு முறை ஒப்பு கொடுத்துடுறோமோ, தேவ சித்தம் செய்யறதுக்காக நம்முடைய நியாயமான சித்தங்களை கூட சில சமயங்களில் முழுக்க வெறுத்து தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுக்கு அதுல பிக்ஸ்டா இருக்கணும். அங்க சிலுவையில அறையப்பட்டவருக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் இறங்கியெல்லாம் வர முடியும். அதே நிலைமை தான் நமக்கு மரண புரிந்தது நம்ம உணரணும். அப்படின்னா என்னன்னா, பாருங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஓட வேணுங்கிற சூழ்நிலை நிறைய சமயம் உருவாகும். நிறைய சமயம் இல்லை, எப்போதுமே அப்படித்தான் இருப்பார். விட்டா போதும் அப்படித்தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டம். வெயில்னால, ஃபீவர்னால, தலைவலினால, காஞ்சி போன காயங்கள்னால, அப்புறம் அது வெளியிருந்து வரக்கூடிய ஈக்கள்னால, பருந்துகள்னால, பரியாசம் பண்ற ஜனங்கள்னால, எல்லா டெஸ்டிங் இருக்கும் அவருக்கு. ஒண்ணுமே அவர் நான் ஓர சொல்ல முடியாது. அவர் அவர் அந்த அப்படியே லிட்டரலா ஒப்பு கொடுத்துருக்கணும். சோ நம்ம தேவ சித்தம் செய்யறதுக்காக இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுது கூட புரிஞ்சிருக்க விஷயம் தான் நமக்கு. பட் இன்னைக்கு அதனுடைய ஷார்ப்னஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் பாக்குறோம், அவ்வளவுதான். சோ ஒப்பு கொடுத்துருக்கணும், வேற வழி இல்ல, வேற வாய்ப்பு நமக்கு இல்ல. அது வலியா இருக்கலாம், ரணமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், இழப்புகளா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், நிராகரிப்பா இருக்கலாம், புறக்கணிப்பா இருக்கலாம், சிலுவையில் அறையப்படுது. அப்படித்தான் இருக்கும். எப்ப வரைக்கும்? கடைசியில ஜீவன் விடுற வரைக்கும். அதுதான் லைஃப். இதுதான் தேவன் சித்தம். ஆமா, அது வந்திருக்குது, அது தேவ சித்தம். அது பட் என் பாருங்க, கரெக்ட் தான், பட் தேவ சித்தம் இது இருக்கணும். முதலாவது லிட்டரலாவும் சரி, அதாவது மன்னிக்கணும், நிஜமாகவும் சரி, அடையாளமாகவும் சரி, சிலுவையில அறையப்பட்ட ஜீவியம் அவர் வாழ்க்கையில இருந்துச்சு. அவர் இது செஞ்சார். ஒரு மூணே தருணம் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ன செஞ்சிட்டார், நம்ம அந்த கான்செப்ட் சொல்றோம். தேவ சித்தம் செய்யற விஷயத்துல சில சமயங்கள்ல தன்னுடைய 100% நியாயமான விருப்பம் கர்த்தர் இயேசு தூக்கி வச்சார் பின்னால். இது கரெக்ட் தான். ஆனா தேவன் விரும்பல, தேவன் வேற எதிர்பார்க்கிறார், நான் அது செய்யறேன். இது கரெக்ட் தான், ஆனா நான் செய்ய மாட்டேன், ஏன்னா இது தேவ சித்தம் இல்ல. தூக்கி வச்சார். அது தப்பு இல்ல, அது சரி. ஆனா கர்த்தர் இயேசு தூக்கி வச்சார். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், தூக்கி வச்சார். ஒரு 3 தருணங்கள் நாம பார்க்கலாம். அதே போல அப்போஸ்தலர் வாழ்க்கையில இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். சோ அப்ப கர்த்தர் இயேசு தன்னுடைய சித்தத்தை முழுக்க எடுத்து வச்சுட்டார். சில சமயங்கள்ல, பல சமயங்கள்ல நம்ம வாழ்க்கை முழுக்க அப்படித்தான் இருந்தார். பட் நாம் இங்க சொல்லக்கூடிய ஒரு தருணங்களை காண்பிக்க போறோம். சோ அது எவ்வளவு பெரிய டெஸ்டிங்க அவருக்கு அமைஞ்சிருக்கும். அதுதான் நாம மெடிடேட் பண்ணணும். சோ அந்த மாதிரி தலைமையில அவருடைய கோலத்துல அவர் நின்று இருந்திருக்கலாம், அவர் நின்று இருந்திருக்கு, எவ்வளவோ சாதகமான விஷயங்கள் அங்க இருந்திருக்கு. பட் அவர் செய்த விஷயம் என்னன்னா நம்ம அங்க பார்க்கணும். சோ இப்ப கர்த்தர் இயேசு விஷயத்துல நம்ம போனோம்னா, தேவ சித்தம் செய்வதற்காக தன்னுடைய சித்தம் நியாயமானது, நீதியானது, நேர்மையானது கூட அவர் பின் வைத்தார். அது ஒரு மூணு சம்பவங்களை நாம பார்க்கலாம். முதல்ல கர்த்தர் இயேசு அந்த தேவ சித்தம் எப்ப எடுத்துட்டார்னா, வசனம் நம்ம வாசிக்கலாம். அது வசனம் வாசிங்க, சங்கீதம் 40:5-8. கர்த்தர் இயேசுக்கு கிளியரா சொல்லலாம், அவர் அந்த ஞான ஸ்நானம் அங்க எடுத்த போது.
நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். வழியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகனங்களையும் பாவ நிவாரணங்களையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுரலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய
விரும்புகிறேன் என்கிற அந்த சிந்தையோடு அவர் ஞான ஸ்நானம் பண்ணும் பொழுது அவர் அந்த அடையாளமாக சிலுவையில் அறையப்படுறார். தன்னுடைய சுய சித்தம் சுத்தத்துக்கு முழுவதுமாக அங்க மறிக்கிற தருணம் அது. பாருங்க, அப்படி மறிக்கிறதுக்கு அவர் போறாரு பாத்தீங்களா, அங்கேயே ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலா அது தன்னுடைய உடன்படிக்கை செய்யறதுக்கு போகும்பொழுது தன்னுடைய நியாயமான சிந்தையை அவர் தூக்கி வைக்க வேண்டியதனுடைய சூழ்நிலை உருவாச்சு. ஏன்னா நமக்கு தெரியும், அவர் எடுத்த ஞான ஸ்நானம் யாருக்கிட்ட எடுத்துட்டார், யோவான் ஸ்நானகன் கிட்ட. ஆனா யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தா, ஆனா அது என்ன விதமான ஞான ஸ்நானம்? மார்க்கில் 1:4 வாசிச்சீங்கன்னா வாசிங்க, மார்க் 1:4.
யோவான் மனாந்தரத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்பு கென்று மனம் திரும்புவதற்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து.
சோ இது நம்ம திங்க் பண்ணணும், கர்த்தர் இயேசுக்கு இது செய்வதற்கு அல்லது இதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு எவ்வளவு டெம்டேஷன்ஸ் இருந்திருக்கும், எவ்வளவு டெஸ்டிங்ஸ் இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு சோதனையா இருந்திருக்கும். ஆக்சுவலா யோவான் ஸ்நானகன் யூதர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். யூதர்கள் நியாய பிரமாணத்தின்படி பிறந்திருந்தாலும் அதை முற்றிலே மறந்துட்டு ஒரு துன்மார்க்க ஜீவியம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மேசியாவின் வருகை போது அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதத்துல அவர்களை பரிசுத்தம் செய்யணும். அவங்களுடைய தவறான பாதையில இருந்து அவங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அந்த ஞானஸ்தானம் அங்க செய்யறார். அந்த ஞானஸ்தானத்துக்கு பைபிள்ல என்ன பேர், யோவான் ஸ்நானகன் யூதர்களுக்கு போதிச்சு கொடுத்த ஞானஸ்தானம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம், பரிசுத்தமாகுதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம், பாவத்தை கழுவணும், அதுக்கு ஒரு அடையாளமா அங்க அங்க செய்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஞானஸ்தானம் அப்பத்திக்கு அதுதான் ஞானஸ்தானம். யோவான் ஸ்நானகன் மைன் அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டவங்களுடைய சிந்தை என்னன்னா, பாவத்திலிருந்து நாம என்ன ஆகிறோம், கழுவுறோம், கழுவப்படுகிறோம், பரிசுத்தம் மாற்றப்படுகிறோம். இந்த சிந்தையில தான் நடந்துட்டு இருக்கு அந்த ஞான ஸ்நானம். இப்போ அந்த சிந்தையில அந்த அப்போ ஞானஸ்தானம் எடுக்க வந்தவங்களா யாராட்டா இருப்பாங்க, பாவிகள், கழுவப்பட வேண்டியவங்க. சோ இவங்களுடைய வரிசையில கர்த்தர் இயேசுங்க வந்து நிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கேஷுவலா நம்ம பாக்கலாம், ஆமா வந்தார் நின்னார், பட் அப்படி இல்ல. ஜஸ்ட் சிந்திங்க, அது ஒரு பெரிய டெஸ்ட். அப்பதான் கான்சென்ட்ரேட் பண்றது வரா, தேவ சித்தம் செய்யறதுக்கு வராங்க. அந்த சிந்தை, அந்த வசனத்தின் சிந்தையை மனசுல வச்சுட்டு, அப்ப உங்களுக்கு பிரேமந்தோ உங்க சித்தம், அந்த சித்தம் செய்யறதுக்கு நண்பர் அந்த வரேன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே செக், தேவன் செய்வீங்களா என் சித்தம். அது மாத்திரம் இல்ல, என் சித்தம் செய்யணும்னா என்ன அனுபவிக்கணும்னு தெரியுமா? ஒரு சின்ன சம்பவம் நீங்க பாருங்க, போய் பாருங்க, அங்க பாருங்க. அவங்க கர்த்தேசு போனா யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் பாவிகளுக்கு கொடுக்கிறார். பாவிகள் அங்க நிக்கிறாங்க, எல்லா பாவிகள், பாவிகள், பாவிகள். இப்ப அவங்க வயசுல நிக்கிறார் பாவத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு பரிபூர்ண மனுஷன், தேவனுடைய குமார் கர்த்தர் இயேசு. அவர் பத்தி எதிரில நம்ம வாசிக்கிறோம், தெரியும் அவர் மாசில்லாதவர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர். அவர்கிட்ட கொஞ்சம் கூட பாவம் அங்கே. இப்ப பாவமே இல்லாத ஒரு பரிபூர்ண மனுஷன் கர்த்தர் இயேசுக்கு பாவிகள் மத்தியில நிக்கிறது எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிங்க. இன்னும் என்னன்னா, அது முக்கியமான விஷயம் என்னன்னா, அது அவருக்கு வர டெஸ்ட் என்னன்னா, தேவன் சித்தம் செய்யறதுக்கு வந்திருக்கிறார், ஆனா அப்படி அந்த இடத்துல அவர் தேவ சித்தத்தின்படி அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவங்க சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருனாலையும் தப்பாகத்தான் என்ன பண்ணுவார், புரிந்து கொள்ளப்படுவார், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். எப்படி தப்பா புரிந்து கொள்ளப்படுவார், எல்லாரும் அவரை எப்படி பார்ப்பாங்க, வளமையான ஊழியம் ஸ்டார்ட் பண்ணணும் அவர். ஆனா இப்ப எல்லாரும் உதவ முதல்ல அவரை பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க, நம்ம போல இவர உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு இங்கிலீஷ்ல இல்லீங்களா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவோம், நம்ம முதல்ல காண்பிக்கக்கூடிய தன்மைக்கா கடைசி வரைக்கும் மனுஷங்களுடைய மைண்ட்ல நிற்கும். உண்மையிலே சைக்காலஜிக்கல் அப்படித்தான் இருக்கும். விஷயம் நினைப்பாரு, அவர் முதல் முதல்ல வந்து எங்க ஜனங்களுக்கு முன்னாடி தன்னை தேவனுடைய குமார் நாங்க காண்பிக்க வரும் தருணத்துல, பட் அவருக்கு இருந்த டெஸ்டிங் அதுதான். நிச்சயம் பிரதராஜ் ரொம்ப அழகாக சொல்றாங்க அந்த பாயிண்ட்ல, கர்த்தர் இயேசு பிராக்டிக்கலா தேவனுடைய சித்தம் செய்யறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவர் பார்த்திருக்கார், பிராக்டிக்கல். ஓ சோ இப்போ அவருக்கு எல்லா விதத்திலையும் அங்க நியாயமான விருப்பம் இருக்கு. நான் பாவி இல்லை, என்கிட்ட பாவம் இல்லை, தேவன் சித்தம் செய்யத்தான் வந்துட்டேன். நான் என் பாவிகளுடைய ஞானஸ்நானம் பாவிகளுக்கு மத்தியில அவங்க பாறையில் ஒரு பாவையா போய் நின்று எடுக்கணும், நியாயமானது. இதுல எங்கேயும் அநீதி இல்ல, அநியாயம் இல்ல, பட் தேவ சித்தம் மகனே அங்க செய்யுங்க, அப்படி செய்யுங்க. இப்ப உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுடைய நியாயம் எல்லாம் தூக்கி வைங்க, அதுதான் என் சித்தம் செய்யறதுல நீங்க சந்திக்க போற கஷ்டங்கள். இப்படித்தான் இருக்கும் இந்த 3.5 வருஷம் ஜீவியம் கர்த்தரேசுத்தங்க அங்க முதல் முதல்ல அந்த சூழல். சோ கர்த்தரேசு ரொம்ப அருமையா செய்தார். சோ யோவான்ஸ் அது யோவான் ஸ்நானகன் மற்றவங்க அந்த ஞான ஸ்நானத்தை பற்றி கொண்டிருந்த கருத்துக்கும் கர்த்தரியேசு அவர் ஞானஸ்தானம்னா என்ன, தான் எடுக்கிற ஞானஸ்தானம் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம், அவர் கொண்டிருந்த கருத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. ஆனா அதை அவங்களுக்கு விலக்கி சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஞானஸ்நானம் பலியின் உடன்படிக்க, அது ஆவியால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், தேவனுடைய புத்திரரா மாறுகிறோம், இதெல்லாம் அவங்க சொல்றதுக்கு காலம் இல்லை. பரிசுத்தாவி அறியப்படாத சமயம். சோ அங்க ஆனால் அது ஒரு மிகப்பெரிய சோதனை கர்த்தர் இயேசு விஷயத்துல. சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம், ஜஸ்ட் சிந்தை, அதை நீங்க மெடிடேட் பண்ணுங்க. நாம் அறையப்படுகிறோம் தேவனுடைய சித்தத்துக்காக, நம்முடைய முழு சித்தத்தை பின் வைக்கிறோம், ரெண்டாம் பட்சமா வைக்கிறோம், நிராகரிக்கிறோம், புறக்கணிக்கிறோம், எந்த கேள்வியும் இல்லாம. நிறைய சமயங்கள்ல நியாயம் இருக்கும், நேர்மையானதா இருக்கும், அப்போ வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் டெஸ்ட், அதுதான் டெஸ்ட். அதுக்கப்புறம் இயேசு வெரி பிகினிங் அங்க செய்யறது பாக்குறோம், அது சாதாரணமா நம்ம பார்க்க முடியாது. அந்த தாட் முழுக்க நமக்கு அதுக்குள்ள அங்க இருக்கும். தேவ சித்தம் செய்யணும்னா என்ன மாதிரி அனுபவங்களுக்குள்ள அங்க போகணும். ஆனா கர்த்தர் இயேசு அங்க ஜெயம் கொண்டார். சோ அது அவர் கரை ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையில ஏறும் பொழுது அவருக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான கிளியர் மைண்ட்ல, இப்படித்தான் இருக்கும் 3.5 வருஷம். என்னுடைய நியாயமான நேர்மையான விஷயங்கள் கூட நான் ஒதுக்கி வைக்கணும் தேவன் சித்தம் செய்யறதுக்காக. அதுதான் சிலுவையில் அறையப்படுது நிஜத்துல. சோ அப்ப சகோதர சகோதரிகளை அது ஃபர்ஸ்ட் தரணும் நம்ம கவனிக்கணும். அதே போல எழுந்து வந்த உடனே அவர் எங்க போறார், வனாந்தர், நல்லா தெரியும். சோ வனாந்தரத்துல அவர் போனது என்னுடைய நோக்கம் அந்த 40 நாள் தேவன் இடத்துல தன்னை பற்றின தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் விதம், அதுல இணைக்கப்பட்டிருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், இதெல்லாம் பற்றி முழுக்க கிரகிச்சு புரிஞ்சு கொள்வதற்கு போனார். பர்சனல் ஸ்டடி, ரொம்ப ஆச்சரியமான ஒரு எக்ஸாம்பிள் அதெல்லாம். இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் கூட புதுசா பேசலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கணும். பரிபூர்ண மனுஷன் கர்த்தர் இயேசு, அத்தனை தீர்க்க தரிசனம் மைண்ட்ல மெமரி. ஆனா அவர் எடுத்துட்டாரு முயற்சி, முதல் பிரசங்கத்துக்கு முன்னாடி 40 நாள் இரவு பகல் சாப்பிடாம அங்க இருந்துட்டார் தேவனுடைய பாதத்துல. அப்பா எனக்கு கிளியரா சொல்லுங்க, நான் போக வேண்டிய பாதை எப்படி, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறும், எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த அழகாக பிரதர் ரசூலுடைய லாங்குவேஜ்ல அவர் சொல்லுவார், தேவன் சித்தம் செய்யறது முழு வெயிட், அந்த பாரம், அந்த 40 நாள் கர்த்தர் இயேசு அங்க ஃபீல் பண்ணிருப்பார். ஆனா பாருங்க 40 நாள் புரிய, ஒரு ஒரு நாள் போக போக அந்த சித்தம் செய்யறதுல இருக்கிற பாரம் அப்படியே தெரியுது. அவ்வளோ பாரம் ஒரு புரிஞ்சிட்டு 40 நாள் முடிக்கும் பொழுது அது மாதிரி இன்னொரு மரபு கொண்டு வைக்கிறார். யார், சாத்தான் அங்க கொண்டு வந்து வைக்கிறார். பாருங்க அவரு கூட ரொம்ப நியாயமா தான் வச்சுட்டார் அந்த 3 டெஸ்ட். பட் அதுல 2 நான் பேச விரும்பல, லாஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. லாஸ்ட் டெஸ்ட். ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் சாத்தான் வச்சது கத்ரேசு கிட்ட. சாஸ்திராகமா நினைந்து எவ்வளவோ தருணங்கள் இதை பத்தி பேசிட்டுக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். ஆனா உங்களுக்கு சில பேசிக் விஷயங்களும் தெரியும். ஆக்சுவலா சாத்தான் முன்னாடி வரல, நேரடியா லிட்டரலா பேசல. இதெல்லாம் சாத்தான் எப்படித்தான் கொடுத்தா கத்ரேசுக்கு? மைண்ட் டெஸ்ட் அங்க ஆரம்பிக்குது, டெம்டேஷன். அப்படியே உள்ள திணிக்கிறார். ஏன் நீங்க கல்ல அப்பமா செஞ்சு சாப்பிட கூடாது? 40 நாள் பசி பட்டினி. இடையில வேற தேவன் காண்பிச்சார், நீங்க 2 முறை எல்லா ஜனங்களுக்கு அப்பம் மீன்கள்லாம் கொடுப்பீங்க. ஏன் கொஞ்சம் நீங்க வல்லமை பயன்படுத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் ஜெயிக்கிறார் கத்ரேசு. பாருங்க, அது நியாயம்தான், நியாயம்தான். அது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க, நியாயம், தப்பு இல்ல. பசி தன்கிட்ட வல்லமை இருக்குது, செய்யலாம். தேவசித்தம் அவருடைய வல்லமை சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓ, தூக்கிவை வேண்டாம். எவ்வளவு டெஸ்ட் அது இருந்திருக்கும், பட் நான் சுருக்கமாட்ட அது சொல்றேன். செகண்ட் அதே மாதிரி தான் சொல்றாரு இல்லைங்களா? சோ ஜீவனத்தின் பெருமை கேதுவானது மேல இருந்து குதிங்க, எல்லாரும் பார்க்க தேவன் உங்களை காப்பாற்றுவார். ஆமா, பசுமை இருக்கு, தேவன் பாதுகாப்பு கர்த்தரேசுக்கு இருக்கு. ஆனா ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இது மெத்தர் இல்லையே, தேவன் வேற மாதிரி வச்சிருக்கிறார். சோ அப்போ ரிஜெக்ட் பண்றாரு. 3வது டெஸ்ட் தான் நம்ம சிந்திக்க வேண்டிய டெஸ்ட். எவ்வளவு பெரிய அது டெஸ்ட் அவர் மனசுக்குள்ள போயிருக்கும். ரொம்ப அழகா எழுதுவார் பிரதர் ரசல், ரொம்ப பியூட்டிஃபுல்லா. பட் எழுதியிருக்க கோணத்துல அதனுடைய ஆழம் போய் புரிஞ்சுக்கும் பொழுது, ஒவ்வொரு வருஷமும் அதை படிக்கும் பொழுது ரொம்ப டெப்த் அங்க தெரியுது. எவ்வளவு கஷ்டம் அது இருந்திருக்கும் அவருக்கு. சாஸ்திரமாய் இருந்து பணிந்து கொள், ஆக்சுவலா அது நடக்கல, சாதாரண வந்து அப்படி கேட்க மாட்டார். பட் அங்க நடந்த டெஸ்ட் எப்படிப்பட்ட டெஸ்ட்னா, சாத்தான ஒண்ணு வச்சுட்டு முழுக்க பணிஞ்சுக்கிற மாதிரியான டெஸ்ட். அதனுடைய சீரியஸ்னஸ் அவ்வளவு அழகாக அங்க பரிசு தாவில தேவன் சொல்லியிருக்கிறார். யாருக்கிட்ட? மேத்யூ மூலம், அங்க மேத்யூ வந்து சுவிசேகர் மூலம் அந்த லெவலுக்கு ஒரு டெஸ்ட் அது செஞ்சிருந்தா சாத்தான பணிஞ்சுக்கிற மாதிரி. என்ன விதத்துல சாத்தான கர்த்தர் இயேசு பணிஞ்சுக்க முடியும், பணிஞ்சுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். சோ அது ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரகிள், அந்த தாட் ஃபைனல் தாட் அவருக்கு வந்துச்சு. அந்த கர்த்தர் இயேசு தன் சித்தத்தை அடக்கணும், அது பயங்கர டெஸ்ட். தேவ சித்தத்தை மாத்திரம் பிடிக்கணும, தேவ சித்தம் விட்டுட்டு தன் சித்தம் எடுத்துருக்கா, அது எது தீவிரம் இருக்கும். நான் சாத்தான் கிட்ட சரண்டர் ஆனவர். எப்படி சாத்தான் கிட்ட சரண்டர் ஆகிறது கர்த்தர் இயேசுக்கு? எந்த ரீதியில சாத்தான் வஞ்சித்தான் பாருங்க, அதுதான் ரொம்ப டெஸ்ட். நம்ம காந்திக்க விரும்புறது அந்த மென்டல் ஸ்ட்ரகிள். தேவசித்தம் தன்னுடைய நியாயமான நேர்மையான நீதியான சில காரணங்கள், சில சில சிந்தைகள், சில முயற்சிகள், சில விருப்பங்கள் ரெண்டுக்கும் வரும்போது கத்திரியேசோ பார்க்கும் போது இது தூக்கி போடும். அதுதான் சிலுவையில ஆணி அடிச்சு மாட்டார். தேவ சித்தம் புரியும். சோ அங்க நடந்த சோதனை உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அது என்ன மாதிரி, எந்த மாதிரியான ஒரு வஞ்சனை, என்ன பண்ணிட்டார் நினைவு இருக்குங்களா? கரெக்டா. ஆக்சுவலா என்ன டிஸ்கஷன், சேட்டனுடைய அந்த தாட் என்ன மாதிரி கத்ரேசு மைண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றார் அந்த விஷயம், ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற்றுகிற விதம் அதானமானது இல்ல. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த திட்டம் யாருது? கர்த்தரேசுது கிடையாது. அவர் பரிபூர்ண மனுஷன், பட் பரிபூர்ண மனுஷனுக்கும் தோன்றாத திட்டம் அந்த திட்டம். எல்லா குளோரியும் தேவனுக்கு, அது ரட்சிப்பின் திட்டம். மகனே, நீங்க பூமிக்கு போய் மனுஷனாகி பாடுபட்டு சிலுவை வரைக்கும் உண்மையா இருந்து ஜீவனை விட்டு மீட்கணும். இதுதான் குளோரியஸ் பிளான், குளோரியஸ் ஃபாதர். மகிமை உள்ள தேவனுடைய மகிமையான திட்டம் வேற யாருக்கும் அதை சொல்ல முடியாது. பரிபூர்ண மனுஷன் கர்த்தரேசு மைண்ட்ல அது வர அந்த மாதிரி சார் அவரது இல்ல. அழகா சொல்ற பதில், அது பிதாவுடைய பிளான், அருமையான பிளான். ஆனா அந்த பிளான் விஷய பிளானை நிறைவேற்றுவதற்கு தேவன் இப்படி ஒரு விதம் வச்சிருக்கும் பொழுது, அங்க சாத்தான் கொண்டு வந்த வஞ்சனை என்னன்னா, ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும், என் கையில இருந்து தானே உலகத்தை மீட்கணும்னு நீங்க இப்படி வந்திருக்கிறீங்க, ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், நானே வரேன், எனக்கே அதுதான் ஆசை, எனக்கே ஜனங்களை இப்படி ஆளுகை பண்றதுக்கு இஷ்டம் இல்ல, ஜனங்கள் இன்னும் நல்லா இருக்கணும் என்னுடைய ஆசை, நானே ஒன்னு வரேன், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்கிட்ட ஏண்டா ஒண்ணு பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், இணைஞ்சு செயல்படலாம். ஆக்சுவலா வசனம் எல்லாம் இல்ல, எங்க கூட ஒரு இன்டிமேஷன் கிடையாது நம்ம. பட் பிரதர் ரசன் இது அழகா தர, இதுதான் ஏன்னா இதுக்குதான் அடையாளம், சாஸ்திரங்களுக்குமே என்னை விழுந்து பணிந்து கொள். ஏன்னா இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ்க்கு போயிட்டு இருக்குது இந்த 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 ஒரு கன்வர்சேஷன். எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம பார்வையில பார்ப்போம். அது யார் யாருக்கும் கர்த்தர் இயேசுக்கும் லூசிஃபருக்கும் நடக்குது. எல்லா இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஞானம் பண்ணும், டிஸ்கஷன் கூட அவ்வளோ பாலிஷா இருக்கும், அவ்வளோ சைனிங்கா இருக்கும், நம்ம போய் புரிஞ்சுக்கணும். சோ அது இந்த நம்ம நினைக்கிற மாதிரி சாத்தன் போய் நின்று காலில் விழு சொல்லாத மாட்டோம் அப்படியெல்லாம் ரொம்ப பாலிஷ்டா. ஒருவேளை நம்ம கூட சொல்லிருக்கிறது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும், ரொம்ப நியாயமா தோணும் விதத்துல தான். இது எப்படி எக்ஸ்பிளைன், நம்ம குறைவா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் ஒரு எல்லாமே இங்கிருந்து சொல்லும் போது. பட் உள்ள நடந்தது ரொம்ப விசேஷமா இருக்கு, ஏன்னா கர்த்தர் இயேசுக்கு அது பயங்கரமான டெம்டேஷன். அது வந்து சாத்தான் கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பாருங்க, அது ரொம்ப சிவியர். வேற இல்லாட்டி இது வேற வித நிறைய பிளான்ஸ் அங்க வந்திருக்கும். அதான் சொல்ற கர்த்தர் இயேசுக்கு இந்த ரட்சிப்பின் திட்டம் இப்படித்தான் நிறைவேற்றணுமா, வேற நல்ல மெத்தட் இல்லையா மனுக்குலத்தை பூரணப்படுத்திருக்கு பாவத்திலிருந்து விடுவிக்கிருக்கு, வேற நல்ல மெத்தட் இல்லையா அப்படிங்கிற பொழுது அவருடைய 100% மூளை சிந்திச்சிருக்கும், பல விதமான திட்டங்கள் முன்னுக்குள்ள கொண்டு வந்திருக்கும். ஒன்னு ரெண்டு சொல்ற, ஒருவேளை ஒரு அருமையான கவர்மெண்ட் சிஸ்டம் உருவாக்கி மனுக்குலத்தை கொண்டு வரலாமே வந்திருக்கலாம் சொல்ற, அல்லது வேற ஏதாவது ஒரு பிளான் அப்படின்னு ஒரு பரிபூர்ண மனுஷன் கர்த்தர் இயேசுக்கு அவர் பார்வையில செய்யக்கூடியதும் நியாயமானதுமான பல திட்டங்கள்ல ஒருத்தங்க முன் வந்து சாத்தான் வைக்கிறா. இதெல்லாம் எடுக்கிக்கணும்னா இதெல்லாம் சாத்தானுடைய அந்த இன்ஜெக்டிங் திங்ஸ், அவனுடைய தீமை சிந்தை கர்த்தர் இயேசுக்குள்ள விட்டுடுக்கிறார். ஆனா அங்கதான் கர்த்தர் இயேசு நினைக்கிறார், அப்படி இருந்தா அது யாரே சொல்லிடுப்பார், தேவனே அங்க சொல்லிடுக்கணும் இல்ல. ஆனா தேவன் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிருக்கிறாங்கல்ல, தேவன் யார், அவர் தேவனாச்சே, அவரு இப்படித்தான் சொல்லியிருந்த போது ஒருவேளை நான் பரிபூர்ண மனுஷனா இருந்தாலும் இதை விட பெஸ்ட் பிளான் எதுவா தான் இருக்கும், அது தான் இருக்கும். ஒரே காரணம் தூக்கி போடு இந்த விஷயம், அதுதான் அங்க கர்த்தரே அங்க செய்யறாரு. சோ அந்த சிலுவையில ஸ்டிக் ஆகுறது அடிக்கப்பட்டு இருக்கிறது, அந்த சுத்தம் சுய சுத்தத்தை சுத்தமா தூக்கி போட்டு மறிக்க வைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய நியாயமான நோக்கங்கள், நீதியான நோக்கங்கள், எதிர்பார்ப்புகள், திட்டங்கள், அதுதான் உயர்ந்தது. அந்த மனசு அவருடைய ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு நாங்க வரணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா இதுல தான் நமக்கு மரண பரியந்தம் டெஸ்ட் இருக்குது, பல பல தருணங்கள பர்சனல் லைஃப்ல, குடும்ப வாழ்க்கையில, எக்லீசியால, வெளிய அறுவடை வேலையில, கிறிஸ்தவத்துக்கு மத்தியில, உலகத்துக்கு மத்தியில, எல்லா விதத்திலையும் நம்ம இந்த விதத்துல தான் சோதிக்கப்படுகிறோம். நமக்கு எல்லாம் தெரியும், நமக்குள்ள இப்ப வளர்ந்துட்டு இருக்கிறது இந்த நியூ கிரியேச்சர், அந்த புது சிந்தை, அது சரியான வளர்ச்சியில போகணும்னா இந்த டெஸ்ட் அது கிராஸ் பண்ணணும் ஃபுல்லா. சோ மூணாவது டெஸ்ட் கர்த்தர் இயேசுவுக்கு தேவ சித்தம் செய்யற விஷயத்துல வந்தது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கடைசி ஸ்ட்ரகிள் அதுதான். கர்த்தர் இயேசு நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோம், அவரு ரொம்ப கஷ்டப்பட்ட தருணம் அவர் வாழ்க்கையில கெட்செமனே, அங்க வந்துச்சு அவருக்கு அந்த போராட்டம். எந்த அளவுக்குன்னா அப்பா உங்களுக்கு சித்தம்னா இந்த பாத்திரம் என்ன பண்ணிடுங்க, ஏன்னா இந்த பாத்திரம் என்ன ஆச்சரியம், தேவன் சொல்லி ஒரு விஷயத்த தேவன் கிட்டயே மாற்று விண்ணப்பம் கேட்டிருக்கிறார் கர்த்தரேசு. ஒரே இன்சிடென்ட் அதுதான், அப்பா உங்களுக்கு சித்தம்னா இந்த பாத்திரம் மாத்திரம் நீங்க நீக்கணும், இப்படி எல்லாம் அவர் கேட்டதே கிடையாது, வேற ரெஃபரன்ஸ் பாக்கலாமா. அந்த அளவுக்கு அங்க ஒரு பெரிய டெம்டேஷன் அவருக்குள்ள அங்க போயிடுது. அது கூட ரொம்ப நியாயம் வந்து சிந்திச்சு பார்த்தா ஆச்சரியம், இப்படி எல்லாம் சிந்திக்க முடியுமா நமக்கு தோணும். எப்படித்தான் அவர் மனசுக்குள்ள இருந்தது தேவன் பிரதர் ரசலுக்கு அங்க வெளிப்படுத்திட்டாங்க, தேவன் பிரதர் ரசல் எப்படி இதெல்லாம் கிரகிச்சிருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியம். என்ன நடந்திருக்குது அங்க கெட்செமனேல, என்ன அருமையா கர்த்தர் இயேசு தன்னுடைய அந்த பூரண அறிவு. இதெல்லாம் நாம கொஞ்சம் கவனிக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் சில வார்த்தைகள் ரொம்ப கேஷுவலா போகும் சப்ஜெக்ட்ல, பட் அந்த அது புரிஞ்சுக்கொள்ள போது தான் விஷயம் புரியும். ஒரு பூரண அறிவு, அவருடைய கருத்தை அவர் தூக்கி போறார். நம்ம பூரண நீதி அந்த கருத்தை அவர் தூக்கி போறார். ஒரே காரணம், தேவன் கரெக்டா இருக்கும் நம்மளத விட. அதுதான் செயல்படுவாங்க. அவர் நீதி நீதி, ஜீவனுக்கு ஜீவன் கரெக்ட். அதுக்குத்தான் என்கிட்ட கேட்டா நான் முன்னெடுப்பேன், அதாவது நான் முன்னெடுப்பேன், நான் கொடுக்கறேடி சந்தேகம் இல்லை. பாருங்க, அந்த பெர்ஃபெக்ட் பிரெயின் எந்த லெவலுக்கு காரியங்களை ஆராய்ந்து பார்க்குது, பரிபூர்ண மனுஷனுடைய ஒரு அறிவு திறன், தேவ திட்டத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், தேவனுடைய கேரக்டரை பிக்ஸ் பண்றார், தன் கிட்ட இருக்கிற விஷயங்களை அவர் பார்க்கிறார், பார்த்துட்டு அங்க கேட்கிறார். ஆனா ஆதான் கொடுத்த ஜீவன் கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன், ஆனா ஆதான் கொடுக்காத விஷயங்கள் தான் என்கிட்ட எதிர்பார்க்கறது போல தெரியுது. எது அந்த அவமானத்தினுடைய பாத்திரம். இப்படி ஆதாம் கண்டிப்பா மறைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையிலே நாம் இங்கிருந்து நிறைய விஷயங்கள் குறைவா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல நம்ம தான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முயற்சி, நம்ம எல்லா பலவீனர்கள் தான், அந்த அளவுக்கு நம்மளால கிரகிக்க அங்க முடியறது இல்ல. அந்த விஷயம், அந்த அவமானத்தின் பாத்திரம்னா கூட நம்மளால நமக்கு அறிஞ்சிருக்கிற தகவல்களை வச்சுட்டு இதுதான் அவமானத்தின் பாத்திரம், அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லைங்களா. பட் நிஜம் அங்க போயிருந்தா தான் தெரியும், அந்த காதில் இருந்ததான தெரியும், கர்த்தரேசுனுடைய நிலை நின்று பாத்திருந்தா தான் தெரியும் அது அவருக்கு அது எவ்வளவு பெரிய அவமானத்தின் பாத்திரம். ஆனா ரொம்ப சிம்பிள், ஆதாமத்திற ஜீவனுக்கு நான் ஜீவன் கொடுக்கிறேன், அதுதான் கரஸ்பாண்டிங் பிரைஸ், ரேன்சம், ஈடு பள்ளி, அருள். ஆதாம் கொடுக்கவே கொடுக்காத அந்த அவமானத்தின் பாத்திரங்கள் என்கிட்ட ஏன் தேவன் கேட்கிறார், ஆனா கேட்கிறார். சோ இப்போ கிளியரா தெரியுது, அது வந்து ஜீவன் பிளஸ் அவமானத்தின் பாத்திரம். கர்த்தர் இயேசு விஷயத்துல ஜீவன் கொடுக்கணும் பிளஸ் அவமானத்தின் பாத்திரம். இப்போ இதை பார்த்து கிளியரா கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் கர்த்தர் இயேசு, இல்லாட்டி ப்ரேயர் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. அதுல கிளியர் விஷயம் பாருங்க, என்ன நியாயம், நீதியான ஒரு பாட்டுதான் அது அவருடைய பார்வையில. ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர், அவருக்கு தெரியும். அதனால தான் கேட்கிறார், அப்பா இது உங்களுடைய நீதிக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, உங்கள் நீதியின்படி நான் ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனா எக்ஸ்ட்ராவா என்கிட்ட கேட்கப்படுற இந்த பாத்திரங்கள் நீங்க கேட்கறீங்க, ஆனா அந்த பாத்திரம் நான் நினைச்சு பார்க்கும் போது நான் உங்ககிட்ட கேக்குறது உங்களுக்கு சித்தம்னா, இது எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணிடுங்க, இது எடுத்து போடுங்க. ஆனால் அடுத்த வாரத்தை தான் அவருடைய அருமையான மைண்ட் அங்க காண்பிக்கும். நல்லா சிந்திச்சிருக்கிற பாக்குறதுக்கு நீதியா தான் இருக்கு, ஆனால் அப்பா நீங்க கேட்டெடுக்கிறீங்க, நீங்க கேட்டா அதுதான் நீதியா இருக்கும், அதுதான் நியாயமா இருக்கும், அதுதான் உயர்ந்ததா இருக்கும், அதுதான் கனத்துக்கும் மகிமைக்கும் வழிநடத்தக்கூடியதா இருக்கும், உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். நீங்க கேட்டெடுக்கிறீங்க, காரணம் இருக்கும், என்னுடைய நியாயமான கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் விருப்பங்கள் பின்னாடி, அதுதான் அங்க அவர் அங்க வைக்கிறது. சோ அதுதான் அந்த இறுதி டெஸ்ட் கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துல தூக்கி வைக்கணும். ஆனா எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், கர்த்தர் இயேசு மைண்ட்ல தோன்றின அந்த காரியங்கள் எதுவுமே அநீதி என்று நம்ம அங்க சொல்ல முடியாது. ஒரு ஆங்கிள் பார்த்தா, ஒரு மாம்ச இதுல பார்த்தா அது வந்து அவருடைய பார்வையில் அது சரியா தாங்க இருக்கு, அதெல்லாம் அங்க தீமை விட்டுட்டு வருதுங்கிறது மாத்திரம் இல்ல, நேர்மையற்ற காரியங்களை விடுறது, அநீதியான விஷயங்களை விடுறது, அது 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 மாத்திரம் இல்ல, அது விடணும். ஆனா அதை விட்டுட்டு ஒரு நீதியமான நிலைமையில நின்று நமக்கு சில சமயங்களில் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள், நியாயமான விருப்பங்கள், தேவனே நமக்கு உரிமையா கொடுத்திருக்கிற சில காரியங்கள், ஆனா அவருடைய மேலான ஞானத்தின்படி சில சமயங்கள்ல நன்மைக்கு நம்முடைய நன்மைக்கு ஏதுவா அவைகளை நம்ம விட வேண்டியது இருக்கும், அது விடணும். அந்த தேவ சித்தம் அறிஞ்சு கொள்ற ஒரு தன்மை நம்ம தன்மையில நம்ம வளரணும். அந்த சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கறதுல வளரணும். இது ரொம்ப பெரிய விஷயம் சகோதர சகோதரி. அப்போ அந்த விஷயம் செய்யறது சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். சோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிற தேவன் சித்தம் செய்தல கர்த்தரேசுவோடு கூட சுயத்துக்கு நான் மறைச்சிருக்கிறேன். சில விருப்பு விருப்பங்களுக்கு நான் அன்னேனா போயிருக்கிறேன். தேவ சித்தத்தை நான் அங்க சுமந்து கொண்டிருக்கிற அப்போஸ்தல் பவுல். சோ அதனால நிவேல் கிறிஸ்து இயேசுதான் எனக்குள்ள அங்க ஜீவிக்கிறார். அவருடைய சிந்தை தான் எனக்குள்ள பிரதானமா இருக்கு. அவர் சிந்தை என்னன்னா தேவன்கிட்ட அவர் ஒப்பிச்சுட்டார், அப்ப உங்கள் சித்தமே நானு அங்க செய்யறேன். சோ அதுதான் என் மைண்டுக்குள்ள இருக்குது. அதுதான் அப்போஸ்தல் பவுல் நமக்கு அங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் நம்ம சகோதர சகோதரிகளே, இதே காரியங்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எல்லா தருணங்களையும் நம்ம அங்க ஜெயிக்கிறது நம்ம அங்க பார்க்க முடியும். அப்போ அந்த கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்படுறது, இப்படியாக தேவ சித்தத்தை நம்ம சுமந்து நிக்கணும். ஆனா பாருங்க, அந்த அடையாளத்துல அழகா சொல்றாரு இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க சிலுவையில அறையப்பட்டிருக்கும் பொழுது ஓட முடியாது. அதுல இருந்து விடுபடும் நினைக்காதீங்க, கொஞ்சம் கூட நினைக்காதீங்க, அப்படியே தங்கிட்டு இருக்கணும். ஆனா நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டு இருக்கும், அந்த விஷயம் செய்யறதில்ல. பாடுகள் கூடும், கஷ்டங்கள் கூடும், வேதனைகள் கூடும், எல்லாம் கூடிட்டே தான் இருக்கும். மறிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது இன்க்ரீசிங்ல தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கணும், அதுதான் அந்த அடையாளம். நெக்ஸ்ட் அது வாழ்க்கை முழுக்க அது தொடரும். மற்ற நர்தனைகள் மாதிரி சிலவையும் தொடரும். அது மரண பிறந்தும் அங்க தொங்கிட்டே இருக்கணும். சருமையான அது சிம்பிள். சோ அந்த அடையாளத்துல இருந்து நம்ம இருக்கோம்னா அப்படியே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அது ஒரு அருமையான ஒரு பொருத்தமா இருக்கு. சகோதர சகோதரிகளே, சோ இந்த நாட்கள்ல பாருங்க, கர்த்தரேசுவின் மரணத்தை நாம் நினைவு கூறுகிற இந்த நாட்கள்ல, அது காயத்தமாக இந்த நாட்கள்ல, இந்த சிந்தையில நாம புதுப்பிச்சு கொள்வது நமக்கு ரொம்ப பிரயோஜனம். இதுதான் கான்சன்ட்ரேஷன், இதுதான் அர்ப்பணிப்பின் ஜீவியம். அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தம் செய்கிற ஒரே நோக்கத்திற்காக ஏற்கனவே அர்ப்பணிச்சிருக்கோம். சோ அதுல நம்ம பின் வாங்குறது இல்ல. ஆனா தேவ சித்தம் அறிந்து கொள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி செய்யறோம். முயற்சி செய்துட்டு அதுக்கே ஒப்பு கொடுத்து நிற்பதற்கு நாம வாஞ்சிக்கிறோம். சோ இந்த சிந்தை சகோதர சகோதரிகளே நம்முடைய இருதயத்துக்குள்ள அங்க இருக்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாம் நாம இங்க, பிலிப்பியர் 2:4-5 வசனம்.
அவனவன் தனக்கான வகையிலே அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது.
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி.
தம்மை தாமே வெறுமை ஆக்கி. நாம கூட தேவ சித்தம் செய்யறதுல உறுதியா நின்னு நம்மை நாமே வெறுமையாக்கி, அப்புறம்
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாய்.
நம்முடைய போதகர் இவ்வளவு அருமையான ஆழமான ஒரு முன் உதாரணத்துவமான ஒரு வாழ்க்கை நமக்கு முன்பு வைத்திருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே அவரை பின்பற்றுவதற்கு முன் வந்திருக்கிறோம். அவருடைய அந்த உடன்படிக்கை போன்ற உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். அந்த ஜீவியத்தை மரணப்பிரியந்தம் ஜீவிக்கிறதுக்கு வாஞ்சித்து இருக்கிறோம். இன்ன வரைக்கும் முடிஞ்ச அளவு பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அது நிறைய போராட்டங்கள் இருக்கு, நிறைய சோதனைகள் நமக்கு இருக்குது. அப்போ இவைகளுக்கு மத்தியில தொடர்ந்து அந்த சிந்தையில நினைக்கணும். அதுக்குதான் அநேக தருணங்கள் நமக்கு அங்க தருகிறார். இந்த கூட அப்படிப்பட்ட ஒரு தருணமா தான் நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்முடைய கான்சன்ட்ரேஷன் வோ, நம்முடைய உடன்படிக்கையில நம்ம செஞ்சுட்டு அந்த ஒரு உறுதிமொழி நம்ம நினைவு கூறணும். கூர்ந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஜீவியம் நமக்குள்ள வெளிப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். சோ கர்த்தர் இயேசுவோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், இனிமேல் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே அங்கு ஜீவிக்கிறார். இதே சிந்தை நம்மில கூட மேலும் மேலும் இருந்து நம்மை இந்த ஜீவியத்துல தேவ சுத்தம் செய்கிற விஷயத்துல மேன்மேலும் நம்மை பரிசுத்தம் செய்வதற்கு தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.